பார்த்தாலே அது தெரியும். காவல்துறையில் பணியாற்றுகின்றார் அப்படின்னாலே வேலை என்னன்னு தெரியும். மருத்துவத்துறையில் பணியாற்றுகின்றார் வேலை என்னன்னு தெரியும். அது மாதிரி ஞானேந்திரியம் அதிலேயே அது செய்யற வேலை என்ன தெரிஞ்சிடும். என்னன்னா அறிதல், ஞானம் என்பது அறிவு, அறிதலை செய்கின்றன, அறிதலை செய்கின்றன. அறிதலை செய்வதற்கு இந்த ஊனம் கொண்ட குறைபாடு உடைய பூதங்களை இவை சார்ந்து செய்கின்றன. சரி, அறிதலை செய்கின்றன, எவற்றை அறிகின்றன என்றால் சத்தாதியை அறிகின்றன. சத்தாதி இத கொஞ்சம் விரிச்சு சொன்னா, சத்தாதின்னு சொன்னா நமக்கு புரியல என்ன அப்படின்னா, நாம அன்றாட அறிபவற்றுக்கு தான் பேரு, ஆனா அந்த பெயர் நமக்கு புரியல. சத்தாதின்னு இருக்கு. இத கொஞ்சம் விரிச்சு சொன்னா சத்தம் ஆதி, சத்தம் ஆதி. சத்தம் என்ன? சப்தம். வடமொழியில சப்தம் சொல்லுவோம் இல்லையா, அத தூய தமிழ்ல சொல்லணும்னா ஓசை. சப்தம் ஆதி, ஓசை ஆதி. ஆதினா என்ன? ஓசைன்னு சொன்னா அது ஓசையை மட்டும்தான் குறிக்கும். ஓசை ஆதினு சொன்னா எட்ஸெட்ரா, ஓசை எட்ஸெட்ரா. என்னன்னா மற்ற புலன்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ்ல ஆகிய முதலிய அப்படின்னு ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ராமன் லட்சுமணன் ஆகியோர் வந்தனர் அப்படின்னா ராமனும் லட்சுமணனும் ரெண்டு பேர் தான் வந்தாங்கன்னு பொருள். ராமன் லட்சுமணன் முதலியோர் வந்தனர் அப்படின்னா கூட அவங்களை சேர்ந்தவங்களும் வந்தாங்க. சுக்ரீவன் வாலி வானரப்படை, வாலி சொல்லக்கூட அனுமார், சுக்ரீவன் அனுமார் மற்ற வானரப்படை, இப்படி எந்த சந்தர்ப்பத்தில் யாரு சேர்ந்து வருவாங்களோ அவங்களை பொருத்தமா தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதான். ஆகவே முதலியன்னு சொன்னா அந்த சொல்லாததையும் என்ன செய்யணும், நம்ம கொள்ளணும். இந்த விழாவிற்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் முதலானோர் வந்தனர் அப்படி சொன்னா அப்ப முதலானோர்னா அந்த அமைச்சர்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் மற்ற அவர்களை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அப்படி அங்கு தழுவி கொள்வது போல. அந்த முதலியேன்னு தமிழ்ல சொல்றோம் பாருங்க, அது அதுக்கு வடமொழியில ஆதி தான் சொல்லுவாங்க. சத்தாதினா சத்தம் முதலிய புலன்கள், கலாதி தத்துவங்கள்னா கலை முதலிய தத்துவங்கள். இப்ப கலை, காலம், நியதி, வித்தை, அற எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டியது. இந்த மாதிரி அது முதல்ல அதுக்கு என்ன பொருள்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நமக்கு பயன்படுத்துறதுக்கு அது ஈஸியா இருக்கும். அதாவது யூசேஜுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். அதுக்கு பொருள் தெரியற வரைக்கும் வேணா அது நமக்கு சிரமமா தோணலாம். பொருள் தெரிஞ்சிட்டுனா எப்படி எழுதுறதுதான் வசதி அப்படின்னு நாமளும் ஒத்துக்கொள்வோம் இல்லையா. ஒவ்வொரு இடத்தையும் ஐந்து போலாம், ஐந்தையும் ஐந்தையும் அழிச்சுட்டு இருக்க முடியுமா நாம? எத்தனை குறியீடுகள் பயன்படுத்துறாங்க இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்துல, குறியீடுகள்லயே சிம்பிள்ஸ்லயே போய்கிட்டு இருக்க கூடியது இல்லையா. அந்த மாதிரி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சத்தாதி சத்தம் முதலிய புலன்கள். ஆசிரியர் மேல தன்மாத்திரைய முந்தின பாட்டில தான் சொல்லியிருக்கிறாரு, அதே பெயர் தான் இந்த புலன்களுக்கும். முந்தின பாட்டில சொல்லியிருக்காரு பாருங்க, ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் சொல்லியிருக்காரு இல்லையா, அதே பெயர் தன்மாத்திரையோட பெயர் தான் புலன்களுக்கும். அதுல ஓசை தானே முதல்ல இருந்தது. ஓசை முதலியேன்னு சொல்லியிருக்காரு, அதான் சத்தாதி. ஓசை முதலியன்னு இந்த பரிசம் உருவம் சுவை நம்ம எல்லாம் இவற்றை அறிவதுதான் ஞானேந்திரியங்களின் வேலை. சரி, இந்த ஓசை முதலிய புலன்களுக்கும் என்ன அடைமொழி கொடுத்தாரு? ஈனமாம் சத்தாதின்னு இருக்காரு. ஈனம் தாழ்வான, தாழ்வான. இந்த ஞானேந்திரியங்கள் பூதங்களை சார்ந்திருக்கின்றன. அந்த பூதங்களையும் என்ன சொன்னாரு? ஊனமிகு பூதம்னர் இல்லையா, குறைபாடு கொண்ட பூதம் அப்படின்னார். சரி, அந்த பூதங்களை சார்ந்த ஞானேந்திரியங்கள் எவற்றை அறிகின்றன? ஓசை பரிசம் உருவம் சுவை மனம் இந்த புலன்களை அறிகின்றன. இந்த புலன்கள் எப்படிப்பட்டவை? ஈனம், ஈனமானவை, தாழ்ந்தவை. இதுதான் அறிகின்றன. இதெல்லாம் ஏன் பூதங்களை ஏன் இப்படி வந்து குறைபாடுடையவைன்னு சொன்னாரு? பூதங்களை சார்ந்து இந்த இந்திரியங்கள் அறியக்கூடிய அந்த புலன்களை வந்து ஏன் வந்து இப்படி ஈனமானவைன்னு சொன்னாரு அப்படிங்கறது காரணம் நம்ம பார்ப்போம். என்ன அடுத்தால ஆசிரியர் என்ன சொல்றாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். ஈனமா சத்தாதியை அறியும்னு சொன்னவரு தானம் செவி தோல் கண் அத்தாலும் மூக்கென்று அறியினர். தானம் அதாவது வடமொழியில ஸ்தானம்னு சொல்லுவாங்க, ஸ்தானம் இடம், இடம். இந்த ஞானேந்திரியங்கள் இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமான்னர்? செவி தோல் கண் அத்தாலும், அத்தால் அத்தால் அந்த தால், அத்தால்ங்கிறது சுட்டு சுட்டு சொல்ற அந்த தால். தால் என்பது என்ன? நாக்கு தான். பிள்ளை தமிழ்ல அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கு, இந்த குழந்தையை நல்லா காக்க வேண்டும் அப்படின்னு கடவுளர்கள் தான் வேண்டுவது காப்பு பருவம். அப்புறம் இந்த குழந்தை என்ன செய்யும், ரெண்டு கைய ஊன்றி கொண்டு ஒரு காலம் நீட்டி ஒரு காலம் மடக்கி அப்படியே கழுத்தை தூக்கி அப்படியே ஆட்டும், தலையை ஆட்டும். அது வந்து அது செங்கீரை பருவம்னு அது சொல்லுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைய வந்து தொட்டியில போட்டு அப்படியே தாளாட்டி தாளாட்டு பாடுற பருவம். அப்போ அது தாளப்பருவம், நாக்கால அந்த தாளாட்டு பாடுறதுனால தாளப்பருவம். அது தாள் என்பது நாக்கு, அந்த தாளதான் அத்தாள், அந்த தாள்ங்கிற அர்த்தத்தை அத்தாள்னு சுட்டி சொன்னார். தாளு மூக்கு என்று அறியினார். இந்த செவி, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு இவற்றை ஞானேந்திரியங்கள்னு சொல்லவில்லை, அவற்றை கூடிய இடங்கள்னு சொல்லியிருக்கார். தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தானம் என்பது என்ன? இடம். இடம் ஞானேந்திரிய கூடிய இடங்கள், இந்த இடங்கள் அதுதான் நாம சொல்ற உறுப்புகள். உறுப்புகள் செவி அதாவது காதுங்கிற உறுப்பு, தோல்ங்கிற உறுப்பு, அப்புறம் வந்து கண்ணுங்கிற உறுப்பு, நாக்குங்கிற உறுப்பு, மூக்குங்கிற உறுப்பு. இந்த உறுப்புகள் வேறு, அந்த ஞானேந்திரியங்கள் வேறு, ஆனா பெயர் ஒன்றுதான். பெயர் ஒன்றுதான். என்னன்னா முதலே குறிப்பிட்டது இந்த 36 தத்துவங்கள்ல எவையும் நம்முடைய கண்ணுக்கு புலனாக மாட்டா. அது சில செய்திகள் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு எப்பவும் அது மனசுல வச்சுக்கிட்டு கேட்க வேண்டிய செய்திகள், மனசுலயே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய செய்திகள். இந்த 36 தத்துவங்களை நாம பார்க்க முடியாது. அப்ப ஞானேந்திரியங்கள்னு சொல்லிட்டு நீங்க மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் நம்ம பாக்குறோமே. அடுத்தவர்களுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவிய பாக்குறோம், நம்ம கூட பாத்துக்கலாம். அப்படி மூக்கு எதுவும் தெரியாட்டாலும் கண்ணாடி வழியா பாத்துக்கலாம். அப்போ இந்த இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவியும் 36 தத்துவங்கள்ல தானே இருக்கின்றன. இவை ஞானேந்திரியங்கள்னு பேர் கொடுத்திருக்கீங்களே, இவை கண்ணுக்கு புலனாகத்தானே செய்கின்றன அப்படின்னு சொன்னா, கண்ணுக்கு புலனாபவை அந்த உறுப்புகள். கண் என்ற உறுப்பு வேறு, கண் என்ற ஞானேந்திரியம் வேறு. இது தத்துவத்துறையில தான் இப்படி சொல்கின்றார்கள். அறிவியல் துறையிலே பயாலஜி மூலமாக பார்க்கும்போது அங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் நம்ம பார்க்க முடியாது. இந்த கண்ணுனா கண்ணு தான், அதுல விழி லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸ வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதனுடைய போக்கல் லெங்க வந்து மாத்தக்கூடிய மசில்ஸ் எல்லாம் இருக்குது, அதை புடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த மசில்ஸோட கண்ட்ரோல்ல வந்து பொருள் எவ்வளவு தொலைவில் இருக்கோ அதுக்கு ஏத்தபடி அந்த வெளி லென்ஸோட போக்கல் லெங்க் வந்து வேரி ஆகிக்கணும். அதனால அந்த போக்கல் லெங்க், ஒரு சூட்டபிள் போக்கல் லெங்க் வந்த உடனே பல்வேறு தொலைவுகள் உள்ள பொருளுடைய பிம்பம்லாம் கண்ணில் அந்த லென்ஸ் வழியா போந்து வெளித்திரையில குவிக்கப்படும், பார்வை தெரியும். அதுக்கப்புறம் அது மூளைக்கு கொண்டு செல்லப்பட்டு அது நேராக தெரியும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது ஒரு வியூ. அது எல்லாம் நடக்கின்றது, ஏன்னா அதெல்லாம் பிரத்யட்சமாக உள்ளவை, அவற்றை நாம் மறுக்கவில்லை. ஆனால் அந்த பார்வை தெரிவதற்கு அந்த கண் உறுப்பு மட்டும் போதாது, அங்க கண் இந்திரியம் என்பது வேண்டும், அந்த பொறியும் வேண்டும். அந்த பொறி வந்து இந்த உறுப்பு மாதிரி மனிதனுடைய கண்ணுக்கு புலனாகாது, எந்த கருவிக்கும் புலனாகாது. ஏன்னா சூக்குமமான பொருளை வந்து நம்ம அதை விட தூளமான பொருள் வழியா பார்க்க முடியாது. இந்த தத்துவங்கள் சட தத்துவங்களே பார்க்க முடியாது. அப்ப நான் கடவுளை பார்க்கணும், எனக்கு உண்டுனா நான் எப்பவுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி முடியும்? இந்த 36 தத்துவங்கள் இவற்றையே கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? ஆகவே அங்க நம்முடைய தத்துவத்துறை என்ன சொல்கின்றது என்றால், சைவ சித்தாந்தம் மட்டுமல்ல, இந்த தத்துவங்கள்லாம் பல்வேறு இந்திய சமயங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை தான். 24 தத்துவங்கள் நிறைய சமயங்கள் கூறுகின்றன. இந்திய சமயங்கள் எல்லாரும் சொல்வது என்னன்னா, உறுப்பு வேறு, இந்த பொறிகள் வேறு. பொறிகள் தான் இந்திரியங்கள், உறுப்பு வேறு, இந்திரியம் வேறு. கண் என்ற உறுப்பிலே கண் என்ற இந்திரியம் இருக்கின்றது, காது என்ற உறுப்பிலே அந்த செவி என்ற இந்திரியம் இருக்கிறது, மூக்கு என்ற உறுப்பிலே அந்த மூக்கு என்ற இந்திரியம் உள்ளது. செவி இருக்கின்றது, செவி என்ற உறுப்பு நல்லாதான் இருக்கிறது, ஆனால் அங்கு கேட்கும் திறன் இல்லை என்று சொன்னார். அங்கு செவி என்ற இந்திரியம் அங்கு வேலை செய்யவில்லை, தான் செய்ய வேண்டிய இந்த கேட்டல் என்ற வேலையை அது செய்யவில்லை. உறுப்பு நல்லபடியாவே இருக்கலாம், ஆகையினாலே அதே பேர் தான் உறுப்புக்கு என்ன பெயரோ அதே பேர் தான் இந்திரியங்கதும் வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு பெரிய சிரமம் விட்டது இல்லையா? நாம இப்ப சொல்றதுதான் உறுப்புகள், இங்க அந்த உறுப்புகள்ல இந்திரியங்கள் இருக்கின்றன, இந்திரியங்களுக்கு பேர வேற 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 பெயர்கள் சொல்லிட்டு நமக்கு எதுவும் சிரமப்படுத்தல. உறுப்புகளோட பேரே தான் இந்திரியங்களுக்கும். ஆகவே அது வேறுபாடை காட்டதான் தானம், இந்த இந்திரியங்களின் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேரை சொல்லியிருக்கிறார். ஏன்னா நமக்கு இந்திரியங்களின் பெயர், ஞானேந்திரியங்களின் பெயர் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ஆசிரியர். அதனால அவற்றின் பெயரை சொல்லாம அவ இருக்கிற இடம்னு சொல்லிட்டு பெயரை சொன்னாரு. அப்ப பாக்குறோம் இந்திரியங்களின் பெயரும் இதுதானே அப்படின்னு நமக்கு தோணுது. அப்ப ஆசிரியர் குறிப்பா என்ன உணர்த்துறார், இந்திரியங்களுக்கு என்ன பெயரோ அதே பெயர் தான் அந்தந்த இந்திரியங்கள் இருக்கின்ற உறுப்புகளுக்கும். கண் என்ற இந்த உறுப்பில் கண் என்ற இந்திரியம் உள்ளது, செவி உறுப்பில் செவி என்ற இந்திரியம் உள்ளது, அந்த மாதிரி. சரி, இவை அறிவது எப்படி, அறிவது எப்படி, அடுத்த சொல்றார். செவி ஓசையை அறியும் அப்படின்னு சொல்லணும். அப்போ பூதங்களை ஆதாரமாக கொண்டு அறியும்னு மேலேயே சொல்லியிருக்காரு இல்லையா, ஊனமிகு பூதம் உச்சிடமா சொல்லிருக்காரு இல்லையா. அப்ப எந்த இந்திரியம் எந்த பூதத்தை தனக்கு ஆதாரமாக கொண்டு தனக்குரிய புலனை அறிகிறது, அது அப்படி வரிசையா அழகா சொல்றார். செவிங்கிற இந்திரியம் இருக்குதே, இந்த செவிங்கிற உறுப்புல செவிங்கிற இந்திரியம் இருக்குதே, இது வந்து ஆகாயம்ங்கிற பூதத்தை தனக்கு ஆதாரமாக கொண்டு ஓசையை அறியும். அத அருமையா அந்த வெண்பால அந்த செப்பல் ஓசையோட சொல்றார். வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளி அதனை, வான் ஆகாயம், ஆகாயம் என்ற பூதத்தை தனக்கு இடமாக கொண்டு ஆதாரமாக கொண்டு செவி, செவி என்ற அந்த இந்திரியமானது என்ன செய்கின்றது, ஒளியை அறிகின்றது, ஒளி என்ற அந்த தனக்குரிய விடயத்தை அறிகின்றது. அப்போ ஏன்னா இந்த ஐம்பூதங்கள் உள்ளும் இருக்கின்றன, தத்துவங்கள் எல்லாமே நமக்கு வெளியேவும் இருக்கின்றன உள்ளேயும் இருக்கின்றன, இதையும் நம்ம மனசுல நல்லா வச்சுக்கிட்டு நம்ம கேட்கணும். சில சமயம் வெளியே உள்ள தத்துவங்களை பத்தி பேசுவாங்க, சில சமயம் நம்ம உடம்போடு இருக்கிற நிலையில வச்சு பேசுவாங்க. ஆகவே அந்த கருத்துலயே நம்ம வச்சுக்கணும், அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு என்று ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இந்த வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளி அதனை, ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு செவியானது வந்து எதை அறிகின்றது, ஓசையை அறிகின்றது. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், ஊனமிகு தோல் கால் உற்றிடமா ஈன பரிசந்தனை அறியும். ஆசிரியர் எப்பேற்பட்ட ஆசிரியர் இவர். அதாவது குறைபாடுடைய தோலானது, தோல் என்ற அந்த இந்திரியம் அதுதான் மெய். இது தொடங்கி சொல்வது ஒரு முறை இருக்குது, மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லிட்டு சிவஞான போதத்தில் அஞ்சாம் சூத்திரத்தில் விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்குன்னு வருது. ஆனா செவி சொல்லலையே அப்படின்னா சொல்லாததை நாம அந்த இடத்துல சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாலு சொல்லியாச்சப்பா இந்த அஞ்சாவது கிடையாதுன்னு நினைக்க மாட்டோம், விடுபட்டது அங்க ஓசை காரணமாக, அங்க சீர் முடிஞ்சு போச்சு அதுக்காக விட்டு வச்சிருக்கிறார். நாலு சொல்லிட்டோம் அஞ்சாவத மாணாக்கர்கள் சேர்த்துக் கொள்வார்கள் என்ற முறையினால சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு சொல்லட்சம் அப்படின்னு இலக்கண நூலார் வச்சிருக்காங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி சொல்லியிருக்கிறார், நீராகி சொல்லலையே. இப்ப நீர்ல மட்டும் சுவாமி கலந்திருக்கவில்லையா, கலந்திருக்கிறார் சொல்லலையே, நாம சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி முறைகளெல்லாம் சொல்லட்சம் என்பார்கள். இப்ப அங்க மெய்வாய் கண்மூக்கு வந்திருக்கா செவி நம்ம சொல்லிருக்கோம். திருமந்திரத்திலேயும் ஒரு பாடல்ல மெய்வாய் கண்மூக்கு செவின்னு வருது. இப்ப அதனால ஆசிரியர்கள் இப்படி ஒரு முறைய வச்சதுனால நம்ம சொல்றோம். அதுல முதல்ல மெய்ன்னு இருக்கு பாருங்க, அதுதான் தோல். இந்த உடம்பையும் மெய்யுமாங்க, இந்த தோல் என்ற இந்திரியத்தையும் மெய்ன்னு சொல்லுவாங்க. தோல் என்ற இந்த உறுப்புலதான் அந்த தோல்ங்கிற இந்திரியம் இருக்கு, மெய். ஊனமிகு தோல் கால் உச்சிடமா, கால்னா நம்ம பாதம் இல்ல காற்று. இந்த மெய் என்ற இந்திரியம் தோல்ங்கிற இந்திரியம் காற்று என்ற பூதத்தை ஆதாரமாக கொண்டு எதை அறிகின்றது, பரிசத்தை அறிகின்றது. ஸ்பரிசம் அந்த தொடு உணர்ச்சி, அதுதான் ஊரு சொல்லுவாங்க, ஊரு வல்லின ரூ போட்டு சொல்லுவாங்க. ஆக செவியானது ஓசையை அறிகிறது, எப்படி அறிகிறது, ஆகாயத்தை ஆதாரமாக கொண்டு ஓசை அறிகிறது. தோலுங்கிற இந்திரியம் ஸ்பரிசத்தை அறிகிறது, எப்படி அறிகிறது, காற்றை ஆதாரமாக கொண்டு ஸ்பரிசத்தை அறிகிறது. அப்புறம் பார்க்கும் இடத்து இல்லையா, பார்த்தல், பார்த்தல்ங்கிற வேலை நடக்குது பார்த்தல், அது எந்த இந்திரியம் செய்யுது, கண்ணு. அது அங்கி பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே, பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. அங்கி நெருப்பு, நெருப்பு என்ற பூதத்தை ஆதாரமாக கொண்டு கண்ணானது இல்லையா, நெருப்பு ஆதாரமாக கொண்டு நெருப்பு சுட்டு கொளுத்தி விடாதா சாரணும், இது வேற, அது புறத்துல உள்ள நெருப்பு அது வேற. இங்க நெருப்பு அகபூதத்தில உள்ளது நெருப்பு, அகபூதமா இருக்கிற நெருப்பு அது அப்படி செய்யாது, தத்துவ பூதம் இது, அது அப்படி செய்யாது. ஆகவே அந்த நெருப்பை ஆதாரமாக கூட, ஏன்னா ஒளி வேணும்னா அதுக்கு அந்த நெருப்புங்கிற பூதம் ஆதாரமா இருந்தாகணும். ஆகவே நெருப்புங்கிற பூதத்தை ஆதாரமாக கொண்டு இந்த கண் என்ன செய்து உருவத்தை காண்கின்றது. அதான் அங்கே விரவி கண் உருவம் காணுமே என்று சொன்னார்.